அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சங்கீதாராஜன் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். மத்தியதரைக்கடலில் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் வேளையில் அதனால் எழுந்துள்ள மோசமான நெருக்கடி குறித்து விவாதிக்க அசாதாரணமான முறையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மாநாடு ஒன்று நடைபெறவுள்ளது. கடலை கடக்க முற்படும்போது நூற்றுக்கணக்கானோர் பலியாவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்திருந்தாலும், பிரச்சினைகளுக்கான மூல காரணிகளுக்கு உடனடி தீர்வுகள் எதுவும் இல்லை எனவும் எச்சரித்துள்ளார்.
ஐரோப்பாவில் குடியேறும் நோக்கில் கடல் வழியாக வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் நடுக்கடலில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அவ்வகையில் கிரேக்க தீவான ரோட்ஸிலிருந்து புறப்பட்ட ஒரு படகு தரை தட்டியதில் குறைந்தது 3 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் சிக்கிய 90 அதிகமானவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். லிபியாவின் கடற்கரைக்கு அப்பால் பயணத்தில் இருந்த 2 படகுகள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது அவசர உதவி கோரி எழுந்த சமிஞைகளை அடுத்து இத்தாலிய கடற்படை மற்றும் மால்டா நாட்டு கப்பல்கள் மீட்பு பணியில் இறங்கின.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பாகிஸ்தானில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்வதை உறுதிப்படுத்தும் வகையிலான ஒப்பந்தத்தில் சீனா கையெழுத்திட்டுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் பாகிஸ்தானுக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ள வேளையிலேயே இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. நீண்டகாலமாக கடுமையான மின்சார நெருக்கடியில் பாகிஸ்தான் சிக்கி தவிக்கும் நிலையில் இந்த ஒப்பந்தங்கள் அந்த பிரச்சினையை முடிவிற்கு கொண்டு வந்து அந்த நாட்டை ஒரு பிராந்திய பொருளாதார மையமாக மாற்ற உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
சோமாலியாவில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் தமது ஊழியர்கள் 4 உட்பட 7 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு யுனிசெஃப் என்று அழைக்கப்படும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர்களுக்கான நிதியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சோமாலிய சிறுவர்களுக்கு உதவுவதற்காகவே தமது ஊழியர்கள் அவர்களது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளனர் என தெரிவித்துள்ள யுனிசெஃப், இது அந்த ஊழியர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல, அவர்கள் சேவை செய்த மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும் தெரிவித்துள்ளது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
தென்னாப்பிரிக்காவின் குவாசுலு நடால் மாகாணத்தில் நிலவும் குடியேறிகளுக்கு எதிரான பதற்றத்தை அமைதிப்படுத்தும் முயற்சியாக ஜூலு இனத்தின் மன்னரான குட்வில் ஸ்வலிதினி இன்று பாரம்பரிய தலைவர்களுடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளார். 3 வாரங்களுக்கு முன்னர் இந்த மன்னர் ஆற்றிய உரையை அடுத்தே தென்னாப்பிரிக்காவில் உள்ள சக ஆப்பிரிக்க நாட்டவர்கள் மீது தொடர் தாக்குதல்கள் வெடித்தன என பல நோக்கர்கள் கூறுகின்றனர். ஆனால் தமது கருத்துக்கள் திரித்து கூறப்பட்டுள்ளதாக மன்னர் கூறினார்.
ஆஸ்திரேலியாவில் தீவிரவாத நடவடிக்கையை முன்னெடுக்க சதித்திட்டம் தீட்டியதான குற்றச்சாட்டு தொடர்பில் 14 வயது சிறுவனை பிரிட்டிஷ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தீவிரவாத செயல்களை முன்னெடுக்க இந்த சிறுவன் தயாராகிக் கொண்டிருந்தார் எனும் சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டார். பிரிட்டனில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கைது தீவிரவாத நடவடிக்கைகளை தடுக்கும் காவல்துறையினர் மெல்பர்ன் நகரில் முன்னெடுத்த நடவடிக்கைகளை அடுத்தே நடைபெற்றுள்ளது என்பதை ஆஸ்திரேலிய காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இந்தியாவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றில் இருவர் பந்தை பிடிக்க ஒடியபோது ஏற்பட்ட ஒரு மோதலின் காரணமாக அரிதான வகையில் இளவயது கிரிக்கெட் வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொல்கத்தா நகரில் கடந்த 17 தேதி நடைபெற்ற ஆட்டமொன்றில் உயர பரந்த பந்தை பிடிக்க 20 வயதான அன்கித் கேசரியும் அவரது அணித்தோழருமான அவர்கள் இருவரும் ஓடினர். ஆனால் துரதிருஷ்டவசமாக இருவரும் மோதிக்கொண்டனர். இந்த நிலையிலேயே இந்த இறப்பு சம்பவமும் இடம்பெற்றுள்ளது.
யேமன் தலைநகர் சனாவில் நடமாடும் எரிகணை தளம் ஒன்றின் மீது சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் விமான தாக்குதல் நடத்தியதை அடுத்து அங்கு மிகப்பெரிய வெடிப்பு அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன. அங்கு குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் எனவும், டஜன் கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் எனவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.